நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசி. மே மாதம் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை சிறைகளில் இருக்கும் அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுவிக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ள செய்தியும், அது குறித்து தமிழக மீனவர்களின் கருத்துக்களும்,
பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு நீண்டகால அடிப்படையிலே இந்திய அரசாங்கம் மாற்றுத் தொழிலுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால்தான் மீனவர்கள் பாஸ்மீரிலிருந்து வேறு பகுதிக்கு சென்று மீன் பிடிக்க முடியும்.
மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு செல்லும் இலங்கை குழுவில் இடம்பெற்றுள்ள யாழ்ப்பாண மேயர் யோகேஸ்வரி பர்குணராஜா பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்கள்,
அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திப்பதற்கு ஏற்கனவே 20 ஒதுக்கி இருப்பதாக நான் அறிகின்றேன். அந்த வகையிலே அவர்களுடைய குழுவில் என்னுடைய கருத்துக்களை கூறலாம் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் செல்கிறேன்.
அம்பாசடர் கார் உற்பத்தி இந்தியாவில் நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்பான செய்தியும், அதன் விற்பனையில் ஈடுபட்டுள்ள ஒருவரின் கருத்துக்களும், பின்னர் நாகரிக கோமாளிகள் பகுதி 7 கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
இஸ்ரேலிய பாலஸ்தீன முரண்பாட்டை ஏற்க முடியாத நிலை அதிகரித்து வருவதாக விவரித்திருக்கின்ற பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் மேற்கு கரையிலும் அதனை சுற்றியும் இஸ்ரேலால் கட்டப்படுகின்ற காங்கிரீட் தடைச்சுவரில் பிரார்த்தனை
செய்திருக்கின்றார்.
பெத்லகேமுக்கு செல்லுகின்ற வழியில் தனது நிகழ்ச்சி நிரலில் இல்லாத ஒரு நடவடிக்கையாக அந்த சுவர் பகுதியில் தரித்து சென்ற அவர், பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட காங்கிரீட் சுவர்களில் தனது முகம் பதித்து பிரார்த்தித்தார். இந்த முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக பிரார்த்தனை செய்ய வத்திக்கானுக்கு வருமாறு இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன அதிபர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இருவரும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். தற்பொழுது இஸ்ரேலை சென்றடைந்திருக்கின்ற அவருக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அதிபர் ஷிமான் ஃபரோஸும் சம்பிரதாயபூர்வ வரவேற்பு வழங்கினார்கள்.
யுக்ரைனிலிருந்து பிரித்து கடந்த மார்ச் மாதத்தில் ரஷ்யா தன்னோடு இணைத்து கொண்ட கிரைமியா பகுதிக்கு ரஷ்ய பிரதமர் டிமித்ரி மெத்வேதேவ் இன்று சென்றிருக்கிறார். யுக்ரைன் மக்கள் இன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதிபர் தேர்தலில் வாக்களித்த நேரத்தில் ரஷ்ய பிரதமரின் பயணம் வந்திருக்கிறது. இந்த பயணம் வேண்டுமென்றே தூண்டிவிடும் செயல் என கூறி கியேவில் இருக்கின்ற அரசாங்கம் கண்டித்திருக்கிறது. யுக்ரைனில் நடக்கின்ற அதிபர் தேர்தலின் முடிவை மதிப்போம் என கடந்த வெள்ளிக்கிழமை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரியில் ரஷ்ய ஆதரவு பெற்ற அதிபராக இருந்த விக்டோர் யானுகோவிச் பதவி அகற்றப்பட்டதன் பின்னர் யுக்ரைனில் இந்த தேர்தல் நடக்கிறது. நாட்டின் கிழக்கில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த தேர்தல் நடக்கிறது.
தாய்லாந்தில் 2 ராணுவ ஆட்சியாளர்களால் தடுத்து வைக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் இங்லக் சினவத்ரா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும், நாட்டை விட்டு வெளியேறுவதாயின் அதற்கு அரசாங்க அனுமதியை பெற வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதாகவும் ராணுவ ஆட்சி கவுன்சிலுடன் தொடர்புடைய வட்டாரம் ஒன்று பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றது. வியாழனன்று ராணுவ புரட்சியை அடுத்து தடுத்து வைக்கப்பட்ட சுமார் 150 அரசியல்வாதிகள், கல்விமான்கள் மற்றும் ராணுவ புரட்சியின் விமர்சகர்களில் இவரும் ஒருவர். பலர் இன்னமும் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறிய ஆனால் ஆத்திரத்துடனான ஆர்ப்பாட்டங்கள் 3 நாளாக பேங்காக் அங்கில நடந்திருக்கின்றன. இழுபறிகளும் கைதுகளும் நடந்தாலும் பாதுகாப்பு படையினருடனான மோசமான மோதல்கள் எதுவும் நடக்கவில்லை.
ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலின் கடைசி வாக்குப்பதிவு நாளான இன்று 21 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாக்களிக்கின்றனர். பிரிட்டன் உள்ளிட்ட 7 நாடுகளில் மக்கள் ஏற்கனவே வாக்களித்துவிட்டனர். அனைத்து இடங்களுக்குமான வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் ஞாயிறன்றைய வாக்குப்பதிவுக்கு பிற்பாடுதான் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் இன்று வாக்களிக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 28 நாடுகளில் நடக்கும் இந்த தேர்தலில் 40% என்கிற அளவில் குறைவாகவே வாக்குகள் பதிவாகும் என்று கருதப்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக சிக்கன நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கின்ற கிரேக்கத்தில் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது.
விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 3 விடுதலை புலிகள் அமைப்பின் சந்தேக நபர்களை மலேசியா இலங்கைக்கு நாடு கடத்தவிருப்பதாக அந்த நாட்டின் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பாவிலும் ஏனைய நாடுகளிலும் இருக்கின்ற தமது தொடர்புகள் மூலம் இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்க முயற்சித்ததாக தனது பெயரை வெளியிடாத அந்த அதிகாரி பிபிசி சிங்கள சேவையிடம் கூறியிருக்கின்றார். பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட அந்த அமைப்புக்கு நிதி சேகரிப்பது மற்றும் அதற்கான பரப்புரைகளை செய்வது ஆகிய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் மலேசியாவில் உரிய விசா மற்றும் ஆவணங்கள் இல்லாமல் பல ஆண்டுகளாக தங்கியிருந்ததாக அவர் கூறுகின்றார். அவர்கள் விரைவில் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் இது குறித்து இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஆப்கானிஸ்தானில் கடந்த ஏப்ரலில் நடந்த அதிபர் தேர்தலின் முதல் சுற்று வாக்குப்பதிவின் போது ஏமாற்று வேலையில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சாட்டி தேர்தல் ஆணைய ஊழியர்கள் 5000 பேரை அந்த ஆணையம் பதவி நீக்கம் செய்திருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்தியா இலங்கை தொடர்பிலான செய்தி ஒன்று. அண்மையில் நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி நாளை திங்கட்கிழமை பிரதமராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் அந்த விழாவில் சார்க் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மொரீஷியஸ் நாட்டின் பிரதமரும் கலந்து கொள்கின்றார்கள். இதேவேளை இந்தியாவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் மற்றும் விழாவில் சார்க் நாடுகளின் தலைவர்களுக்கான அழைப்பு ஆகியவை இந்திய மீனவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி உள்ளது என்று கருத்துக்கள் வந்துள்ளன. ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை சிறைகளில் உள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுவிக்க அந்நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று உத்தரவிட்டுள்ளார். அதேபோல பாகிஸ்தான் சிறைகளில் இருக்கும் 151 இந்திய மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அரசுகளின் முன்னெடுப்பை ட்விட்டர் செய்தியின் மூலம் மோடி வரவேற்றுள்ளார். இச்சூழலில் இலங்கை சிறைகளில் உள்ள அனைத்து இந்திய மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து தமிழ்நாட்டில் உள்ள நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தம் அவர்களிடம் கேட்டார் சிவகன்.
இந்திய மீனவர்கள் குறிப்பாக வந்து கடந்த 2011 டிசம்பர் 28 அஞ்சு மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த மீனவர்கள் போதைப் பொருள் வைத்திருந்ததாக வழக்கு போட்டு 2 காலமாக சிறையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்துல. இந்த உத்தரவுல அந்த மீனவர்கள் கண்டிப்பாக விடுதலை செய்யப்பட வேண்டும். மரியாதைக்குரிய ராஜபக்சே அவர்கள் அந்த மீனவர்களை சேர்த்து விடுதலை செய்யும் போது இதை தமிழக அளவில் மீனவர்கள் மிகுந்த வரவேற்பு இருக்கும். அதை நாங்கள் பிரதமராக பதவியேற்கிற மோடி அவர்களின் வித்தியாசமான இந்த நடவடிக்கையும் வரவேற்க தகுந்தது. இதை நான் மீனவர்கள் எல்லோருமே மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்திய மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் இலங்கை சிறைகளில் இருக்கின்றார்கள்?
தற்போது வந்து 14 மீனவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மேல எல்லாமே வேறு வேறு வித்தியாசமான வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த 14 மீனவர்கள் தான் விடுதலை செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இது வரவேற்க தகுந்தது. யாழ்ப்பாணத்துல 7 மீனவர்கள் இருக்கிறாங்க, கொழும்புல 5 மீனவர்கள் இருக்கிறாங்க, நீர்கொழும்புல 2 பேர் இருக்கிறாங்க.
இதேவேளை வந்து இந்திய சிறைகளில் இலங்கையைச் சேர்ந்த மீனவர்களும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலை தொடர்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுப்பீர்களா?
அவங்களை வந்து கடந்த 22 கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு நான் போயிருந்தேன். பரமக்குடி கோர்ட்டுக்கு போயிருந்தேன். 14 பேர் இந்த பரமக்குடி கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க தூத்துக்குடி காவல் நிலையத்தின் சார்பில் கொண்டு. அந்த மீனவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்திய அரசாங்கம் அவர்களையும் பாகிஸ்தான் பிரதமர் 151 மீனவர்களை விடுதலை செஞ்சிருக்காரு. இப்ப இவங்க 14 மீனவர்களை விடுதலை செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மீனவர்களையும் இந்திய அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும்.
இதற்கிடையே இந்த மீனவர்களின் விடுதலை தொடர்பாக நீங்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய மீன அமைப்புகளும் வந்து கொழும்பில் கடைசியாக பேசியிருந்தீர்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிவுமற்ற நிலையில் நடந்து முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இனிமேல் அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன நடக்கும்?
இலங்கை மீனவர்கள் வந்து தொடர்ந்து பேசுவதாக என்னிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கு பின்னால் நான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து மீனவர்களுடைய உறவை வந்து சுமூகப்படுத்தாது. நாம தொடர்ந்து பேசுவதுதான் நல்லதுன்னு நான் இலங்கை மீனவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டேன். அந்த அடிப்படையில வந்து அவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம தமிழகத்தில இருந்து மீண்டும் பேசுவோம்னு இலங்கை மீனவர்கள் ஒத்துக்கொண்டாங்க. அவங்க பேசுவதற்கு தயாரா இருக்காங்க. நிச்சயமா தொடர்ந்து இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை தொடரும்.
தற்பொழுது இதுவரை இலங்கை கடற்பரப்புக்குள் சேர்ந்த மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நடவடிக்கையை நீங்கள் இனிமேலும் தொடர்ந்தால் மேலும் சிலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விஷயங்களை எவ்வாறு கையாளப் போகிறீர்கள்?
இது வந்து ஒரு நீண்ட கால. நாங்க வந்து 2004 முதல்ல மீனவர் பேச்சுவார்த்தை துவங்கினோம். திரும்ப 2010 இந்தியாவுக்கு வந்து மீனவர் பேச்சுவார்த்தை 2 நடத்தி இருக்கிறோம். இப்ப 2 நடந்திருக்குது. ஆனா இதுல என்னன்னா மீனவர்கள் வந்து இழுவலையை முழுவதும் மாற்றுவதாக இருந்தால் இந்திய அரசாங்கம் அதற்கான ஒரு நிதி ஏற்பாடுகள் செய்து மீனவர்களை ஆள்கடல் மீன் பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான வேலைகள் மிக மெதுவாகவே நடந்திருக்கிறது. மாற்று தொழில் ஏற்பாட்டை இந்திய அரசாங்கம் விரைவாக சென்றால் இந்த மீன்பிடித்தல் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. அதற்கு ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக இந்திய மீனவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
அதுதான் இந்த பிரச்சனைக்கு இறுதி தீர்வாக அமையும் என்று நினைக்கிறீர்களா?
காஷ்மீர் எல்லையில மீன் பிடிக்கிற மீனவர்கள் வேறு பகுதி இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலே இலங்கை கடற்படை சுட்டப்பட்டது. மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள், அவர்களை மானவந்தப்படுத்தப்பட்டார்கள், அவருடைய தொழில்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து 31 வருஷம் மீனவர்கள் அங்கேதான் மீன் பிடித்திருக்கிறார்கள் என்றால் வேறு வழி இல்லாததை தவிர வம்புக்கு மீனவர்கள் மீன் பிடிக்கவில்லை, வழி இல்லாததனால் மீன் பிடிக்கிறாங்க. ஆகவே பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு நீண்டகால அடிப்படையிலே இந்திய அரசாங்கம் மாற்று தொழிலுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால்தான் மீனவர்கள் பாக்மீரனிலிருந்து வேறு பகுதிக்கு சென்று மீன் பிடிக்க முடியும். அதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் பேசி ஒரு கால அவகாசத்தை ஏற்படுத்த வேண்டும்.
தமிழ்நாட்டிலுள்ள நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தம். இதனிடையே மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இலங்கை குழுவினர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாளை பயணமாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குழுவில் வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், கால்நடை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் மற்றும் யாழ்ப்பாண மேயர் யோகேஸ்வரி பர்குணராஜா ஆகியோர் இடம்பெறுவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பிரதாய ரீதியிலான இந்த பயணம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று யாழ் மேயர் யோகேஸ்வரி பர்குணராஜா அவர்களிடம் கேட்டார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அவர் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இந்தியாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு வைபவத்தில் இலங்கையின் வடமாகாணத்திலிருந்து யாழ் மாநகர சபையின் மேயர் திருமதி யோகேஸ்வரி பட்கனுராஜா அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதியின் தலைமையில் செல்லவுள்ள குழுவில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சியாகிய இபிடிபி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் யோகேஸ்வரி பட்கனுராஜா அவர்களுக்கும் இடமளிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
நேற்றைய இரவு எனக்கு ஒரு அழைப்புகள் ஒன்று வந்திருந்தது. பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியேற்புக்கு நீங்கள் நமது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடன் அந்த தூதுக்குழுவில் அங்கம் வைக்க வேண்டும் என்று இலங்கை அரசு விடுத்தது. நான் அந்த அழைப்பினை எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவும் சந்தர்ப்பமாகவும் நான் அதனை ஏற்றுக்கொண்டேன். யாழ் மாநகர சபையைக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருந்தாலும் வட மாகாணத்துக்குரிய மக்களுக்குரிய அபிலாஷைகள், வட மாகாண மக்கள் எதிர்நோக்குகின்ற அரசியல் அரசுக்கும் எங்களுக்கும் இடையே காணப்படுகின்ற உறவுகளுக்கான ஒரு அடித்தளமான நிலைமைகள் என்பவற்றை என்னுடைய மனதார நான் அதை உணர்ந்து கொண்டவள் அந்த வகையிலே இந்த அழைப்பினை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பம் நமது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் கிடைத்திருந்தது. என்னை பொறுத்தளவில் அந்த வாய்ப்பினை அவர் தவற விட்டிருக்கின்றார். எனவே மக்களுடைய அபிலாஷைகளை எங்களுடைய அரசாங்கத்துடன் இணைந்து எடுத்து கூறுவதற்கு அவரால் இயலாமல் போய்விட்டது என்றுதான் இதில் கருத வேண்டும். எனவே இந்த வாய்ப்பினை மக்கள் தமிழ் மக்கள் சார்பாக நான் நிச்சயமாக இதனை பயன்படுத்துவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.
புதிய பாரத பிரதமர் தன்னுடைய பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்ளுமாறு சார்க் நாடுகளைச் சேர்ந்த அரச தலைவர்களுக்கு இந்த அழைப்பை விடுத்திருந்தார். அந்த வகையில் தான் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதிக்கும் இந்த அழைப்பு கிடைத்தது. அவர் தன்னுடன் வருமாறு முதலமைச்சர் சி வி விக்னேசன் அவர்களை அழைத்திருந்தார். ஆனால் அவர்கள் தங்களுடைய அமைச்சரவன் கூடி பேசியதில் வந்து அரசாங்க தூதுக்குழுவில் சேர்ந்து செல்வதில்லை என்ற முடிவை எடுத்திருந்தார்கள். இந்த நிலைமையில் நீங்கள் இந்த அழைப்பை ஏற்று செல்லும் பொழுது நீங்கள் அரச சார்பு நிலை எடுத்திருப்பதாக மக்கள் கருத மாட்டார்களா?
அரச சார்பு நிலை எடுத்திருப்பதாக மக்கள் கருதுவதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியில் நாங்கள் ஒரு ஒரு அங்கத்துவமாக இலங்கை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியில் ஐக்கிய மக்கள் முன்னணியில் ஒரு அங்கத்தவராக நாங்கள் இருக்கின்றோம். இந்த கட்சி இருக்கின்றது. அந்த வகையிலே அரச சார்பாக இருப்பது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. வெளிப்படையாகவே நாங்கள் வேலை செய்து வருகின்றோம்.
சரி, நல்லது. அப்படி பார்த்தீர்களானால் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மகத்தான ஒரு சந்தர்ப்பத்தில் வடமாகாணத்தில் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் போயிருக்கலாம் அல்லவா?
அவர்களுக்கு நாளைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மிக முக்கியமான தமிழ் மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு முழு பார்வையான ஒரு கூட்டம் ஒன்று நாளை ஏற்கனவே திட்டமிட்ட வகையிலே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் அவர் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கலாம் என்றே நான் கருத வேண்டியுள்ளது.
இந்த பதவியேற்பு வைபவத்தில் நீங்கள் வந்து விருந்தினர்களாக, அதாவது அரசாங்க தரப்பினருடன் சேர்ந்த ஒரு குழுவில் ஒருவராக கலந்து கொள்ளப் போகின்றீர்கள். இந்த பதவியேற்பு வைபவத்தில் உங்களுக்கு பாரதத்தின் புதிய பிரதமரை தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழு நிலைமையிலோ சந்தித்து பேசுவதற்கோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை ஏதேனும் வைப்பதற்கோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீங்களா?
ஆமா, நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திப்பதற்கு ஏற்கனவே 20 நிமிஷம் ஒதுக்கி இருப்பதாக நான் அறிகின்றேன். அந்த வகையிலே அவர்களுடைய குழுவில் என்னுடைய கருத்துக்களை கூறலாம் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் செல்லுகின்றேன்
என்றார் யாழ் மாநகர சபையின் மேயர் திருமதி யோகேஸ்வரி பட்கொன்னராஜா அவர்கள்.
நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இந்திய செய்தி ஒன்று. இந்திய அரசாங்கத்தின் விருப்ப வாகனமாக பார்க்கப்பட்ட அம்பாசிடர் காரின் உற்பத்தியை இந்தியாவின் மிக பழைய கார் உற்பத்தி நிறுவனமான ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுத்தி வைத்துள்ளது. வாங்க ஆட்கள் இல்லை என்பதாலும், கடன் சுமை பெருகி வருவதாலும், தொழிலாளர்களின் உற்பத்திகள் குறைந்துவிட்டபடியினாலும் கொல்கத்தா அருகிலுள்ள ஒரு தொழிற்சாலையிலிருந்து உருவாக்கப்படும் இந்த காரின் உற்பத்தியை காலவரையின்றி இடைநிறுத்துவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. மோரிஸ் என்ற பழைய பிரிட்டிஷ் கார் உற்பத்தி நிறுவனத்தின் ஆக்ஸ்போர்ட் மாடலை ஒட்டி இந்தியாவில் பிரபல தொழிலதிபர் பிர்லாவால் துவங்கப்பட்ட ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் 1957 அம்பாசிடர் கார் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் அடையாள வாகனமாக இருந்த இந்த வாகனத்தின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது குறித்து சென்னையில் இந்த வாகனத்தை விற்பனை செய்து வரும் ஈஸ்ட் வெஸ்ட் ஆட்டோமொபைல் உரிமையாளர் அண்ணாதுரை அவர்களிடம் கருத்து கேட்டார் சாதாத்.
இப்போ பிரைவேட் பார்ட்டிஸ்லாம் இப்போ எல்லாமே ரொம்ப எடுக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அவிநவீன கார் வந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி இப்போ வந்து மந்த்லி வந்து இப்போ கவர்மெண்ட்ல ஒரு 50 vehicles to 40 vehicles எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ எல்லாம் வந்து 5 Toyota இனோவா ரேஞ்சு போயிட்டாங்க.
அம்பாசிடர் காரோட விற்பனையில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அதுக்கு வந்து ஓல்டு டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜியாக எதுவும் பண்ணலை. அதனால தான் அது வீழ்ச்சி. பழைய காலத்து அம்பாசிடர் அந்த மாடல் இன்ஜின்லாம் அப்படியே அந்த அதே இன்ஜின் வந்து தான் இப்போ HMPS சொல்லிட்டு கொஞ்சம் பம்பு மாடிஃபை பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டி இப்போ அந்த ஓல்டு டெக்னாலஜிலே இருக்கு. இந்த அட்வான்ஸ் மாடலாக பண்ணது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ட்ரம் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்காக மாற்றுறாங்க சார். அதேமாதிரி ஒவ்வொன்றா வந்து அதேமாதிரி இப்போ பிரேக் டெவலப்மெண்ட் பண்ணதில் வந்து பூஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஏபிஎஸ் பண்ணியிருக்கலாம், ஏர் பேக் சிஸ்டம் மாதிரி எதனா பண்ணியிருக்கலாம், மாடிஃபைடு அதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு ட்ராபேக். இப்போ வந்து இப்போ ஒரு வண்டி வந்து இப்போ இங்கேருந்து இப்போ செங்கல்பட்டு போகிறோன்னா ஒரு 40 kilometers. இப்போ அம்பாஸ்டர்லாம் போனீங்கன்னா இப்போ போனாலும் ஒரு 1 hour. அப்போ லேட்டஸ்ட் வண்டியில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 30 minutes போய் சேர்ந்துடலாம். இப்போ எல்லாம் வந்து பவர் அது மாதிரி பண்ணுங்க. இதில் வந்து எதுவுமே அட்வான்ஸ் மாடல் எதுவுமே பண்ணலை.
ஒரு டீலரா அம்பாசிடர் கார் வித்து வந்த காலத்துல இந்த சேல்ஸ் வந்து படிப்படியா குறைஞ்சு வந்ததா? முன்னாடி அதிகமா இருந்து அப்புறம் படிப்படியா குறைஞ்சு வந்த ஒரு சூழ்நிலை இருந்ததா?
ஆமா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங் வந்து ஓபனிங் பண்ணப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து 1 monthly வந்து 40 vehicles கொடுத்தேன். அப்படியே படிப்படியா குறைஞ்சி நெக்ஸ்ட் இயர் வந்து அப்படியே ஒரு 5 vehicles 2 vehicles ஆயிடுச்சு. இப்போ இந்த வருஷம் ஜனவரில இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வண்டி ஒரு வண்டியும் சேல் ஆயிடுச்சு.
அம்பாசிடர் கார் வந்து இந்திய சாலைகளுக்குனே உருவாக்கப்பட்ட வாகனம் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க.
அது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லல, அது வந்து இப்போ உண்மை. அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு போன மாதம் ஒருத்தர் லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணாரு, வண்டி ஒன்று எனக்கு வாங்கி நீங்கள் இங்கேருந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இங்கேருந்து பண்ணி நீங்கள் போகிறதுக்கு வந்து பண்ண முடியாது, நாங்கள் லண்டன்லேயே செட்டில் ஆகிட்டோம், எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்ட் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து அது பண்ண முடியாது, இங்கேருந்து பண்ணி அதெல்லாம் ப்ராசஸ் ஜாஸ்தி பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு.
நீங்கள் டீலருங்கிற அதே நேரத்தில் ஒரு அம்பாசிடர் கார் உரிமையாளராகவும் இருக்கீங்க, நீங்கள் அம்பாசிடர் காரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த காரோட சிறப்பம்சங்களாக நீங்கள் எதை சொல்வீங்க?
சிறப்பம்சம்னா பார்த்தீங்கன்னா வண்டி பாடி, வண்டியுடைய மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப சீப் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வண்டிலாம் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாலே இப்போ லேட்டஸ்ட் வண்டிலாம் வந்து ஒரு 20,000-25,000 மினிமம். ஸோ அம்பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2,000-2,500 ஆயில் சர்வீஸ்லாம் முடிஞ்சிடும். மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர வந்து சஸ்பென்ஷன் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே டெட் சீப்பாயிடும். இப்போ அம்பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 வந்து சஸ்பென்ஷன் ஒர்க்லாம் முடிச்சிடலாம் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஆனால் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் வந்து மினிமம் ஒரு 40,000 மேலே தான் வந்து இந்த லேட்டஸ்ட் வெஹிக்கிள்லாம் பண்ணணும்.
நீங்கள் இந்த காரில் வந்து புதுசான விஷயங்கள் சேர்க்கப்படலன்னு சொன்னீங்க. இந்த காரோட வடிவம் இருக்குல்ல, அதுவும் இந்த 60 ஆண்டு காலத்தில் பெருசாக எதுவும் மாறலை. காலத்துக்கேற்ப உருவ மாற்றம் இல்லாததும் அதன் விற்பனை வீழ்ச்சிக்கு ஒரு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
அதுல வந்து எச்எம்ல வந்து எங்கெல்லாம் கூட்டு மீட்டிங் போட்டு வண்டியை வந்து மாடிஃபை பண்ணாங்க. வண்டியை வந்து இப்ப சேல்ஸ் வந்து டாடா இண்டிகா வந்து அதிகபட்ச சேல்ஸ் பண்ணாம அதே மாதிரி பாடியை வந்து சின்னது பண்ணி அம்பாஸ்டர் இந்த அளவு பேசிக் பண்ணி டிசைனிங் எல்லாம் பண்ணாங்க. ஆனா பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு அதை டெவலப்பே பண்ணல. அந்த மீட்டிங் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க, அந்த ரேஞ்சுக்கே பண்ணி வந்து சேல் பண்ணலான்னு. சார் அதை கூட அவங்களால பண்ண முடியும்.
இன்னைக்கு காரோட உற்பத்தி நின்று போயிருந்தாலும் ஏற்கனவே அரசாங்கத்திலையும் சரி டாக்ஸிகளாகவும் அதாவது வாடகை கார்களாகவும் நிறைய அம்பாசடர் கார்கள் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான அம்பாசடர் கார்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகவும் சர்வீஸுங்கிற வகையிலையும் நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து என்ன சொல்றது சப்போர்ட் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லேபர்ஸ் பிரச்சனைங்க இருக்கு. அந்த இன்கம் இருந்தது அவங்க சேலரி கொடுக்க முடியும், அதுவே இல்லை இப்போ அவங்களுக்கு.
சென்னையில் உள்ள அம்பாசடர் கார் விற்பனையில் உள்ள ஈடுபட்டுள்ளவர்கள் ஒருவரான அண்ணாதுரை நிகழ்ச்சியில் அடுத்து.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடர் தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். அந்த நாளைய நடிகர்களில் பெரும்பாலானவர்களைப் போல கே ஏ தங்கவேலுவும் நாடக மேடையிலிருந்து வந்தவர்தான். யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் நாடகக் குழுவிலிருந்து வந்தவர் அவர். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் நாடகக் குழுவில் நடித்து நகைச்சுவையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். கலைவாணர் எனக்கு குரு தெய்வம் என்று நன்றியுடன் கடைசி வரையில் கூறி வந்தார். வறுமை காரணமாக பெரும் துன்பம் அனுபவித்தாலும் மேடை ஏறிவிட்டால் சிரிக்க வைப்பதில் அவர் சமர்த்தர். தெளிவான உச்சரிப்பு, குரலில் ஏற்ற இறக்கம், வசனங்களை வெளிப்படுத்தும் விதம் அவருடைய தனித்தன்மையின் முக்கிய அம்சங்கள். முதலில் சதி லீலாவதி என்ற படத்தில் நடித்தார். அதன்பின் 17 ஆண்டுகளுக்கு பின்தான் சொல்லும்படியான வாய்ப்புகள் வரத் தொடங்கின. உலேபகாவலி, அலிபாபாவும் 40 திருடர்களும், கற்புக்கரசி, அரசியலம் குமரி ஆகியவை அவருக்கு புகழ்பெற்று தந்த படங்கள். சிங்காரி என்ற படத்தில் நடிக்கும் பொழுது டனால் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தினார். எனவே டனால் என்ற சொல் அவருடைய பெயருடன் ஒட்டி கொண்டு விட்டது.
உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஏண்டாப்பா அவங்க இருக்கிறாடம் தெரிஞ்சு தந்தி மணி ஆர்டர் பண்ண போறீங்களா? போடா பரிச திருடிட்டு இங்க கொடுத்தன வந்த பயல அட்ரஸ் தானடா கேளுங்கடா.
சொல்லு.
சிவலோகம், ஆகாய வழி, கேளாப்பு யமதர்மராஜா.
உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? பாவம் அனாத
படப்ப. அனாத பயல எவன்டா அனாத?
இவரு பெரிய கோடீஸ்வரரு.
ஆமா சிங்காரம் எப்படி ஜெயிலுக்கு வந்த அதை சொல்லப்பா. ஐயோ அதை ஏண்டா கேக்குற?
சும்மா சொல்ல.
ஐயா கோழி பண்ணைய வச்சிருந்தாரா, அதுல லக்கான் ஜாதியை சேர்ந்த ஒரு கோழி ஓ உயரத்துக்கு ஒண்ணு இருந்து. எக்ஸிபிஷன்ல காட்டி பிரைஸ் வாங்கலான்னு அந்த கோழிக்கு கோழிக்கறியா போட்டு வளர்த்தேன். நான் போட்டதையெல்லாம் தின்னு எதிர் வீட்டுல போய் ஒரு எக்கச்சக்கமான வேலை செய்து முடிச்சு.
என்ன சேவை கோழியை சினைகளும் முடிச்சுக்கிச்சா?
அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே. ரெண்டு பேரையும் எடுத்து வச்சு சீதனத்தை கல்யாணம் பண்ணி சீதனமா கொஞ்சம் பணமும் கொடுத்துருத்தானே.
என்ன
அவங்க வீட்டுல போய் 2 வயிறு மூஞ்சிய போட்டு முடிஞ்சிடுச்சு.
அப்ப மூக்கையும் முடிஞ்சிருக்கணுமே.
மூஞ்சிய விட்டுடுச்சு சுமாரா. மூஞ்சூரு பயல அந்த பொண்ணு அப்பனுக்கும் எனக்கும் ஆகாது. அவன் என்ன பண்ணிட்டான், கோழியை விட்டு நகையெல்லாம் திருடுறான் சொல்லி போலீஸ்ல போய் புகார் பண்ணிட்டான்.
புகாரா?
பிளைமவுத்துக்காரு. நீ ஏண்டா ஏன் இடுப்புல உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிற?
டேய் நீ சொல்லப்பா.
இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரு முன்னாலே அறுத்து விட்டேன்.
யார புகார் பண்ணலையா?
இல்லடா. ஏன் கோழி அறுத்து விட்டேன்டா?
அறுத்தியே வயிற்றுல வைர மூக்கி இருந்ததா?
வைர மூக்கத்தி மட்டுமா இருந்தது. அந்த தெருவுல இருக்கிறவங்க பாரி ஊட்டு நகையும் அது வயிற்றுலதான் இருந்தது.
என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் போல, காளியன் ரத்தினம், சி டி ராஜகாந்தம் போல தங்கவேலுவுக்கு ஜோடியாக நடித்து புகழ் பெற்றவர் எம் சரோஜா. அந்த நாளில் திரைப்படத்துறையும் இன்று போலவே ஆணாதிக்கம் மிக்கதாக இருந்தது. பல நகைச்சுவை நடிகைகள் திறமை பெற்றிருந்தாலும் பரிமளிக்க முடியவில்லை. நகைச்சுவை நடிகைகள் தாங்களாக எதையும் செய்து சிரிக்க வைக்க முடியாது. ஆண் நடிகர்களுக்கு ஒத்துப்பாடியும் அவர்களுடைய பாத்திர படைப்பையும் நகைச்சுவையையும் தூக்கி நிறுத்தவும் இந்த நடிகைகள் உதவினார்கள். தங்கவேலுக்கு ஆரம்ப காலத்தில் இணையாக பல படங்களில் நடித்தவர் டி பி முத்துலட்சுமி. தனக்கு பூரியும் சப்பாத்தியும் செய்ய தெரியாது என்று கூறும் முத்துலட்சுமிக்கு அதை கற்றுத்தருகிறார் தங்கவேலு. எல்லாம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளும் மனைவியாக முத்துலட்சுமி நடித்தார். அவருடைய கள்ளம் கபடமற்ற நடிப்பு இந்த காட்சியை மேலே கொண்டு சென்று நிறுத்துகிறது. இதில் வசனங்களில் நகைச்சுவை இல்லை, நடிக்கும் விதத்தில்தான் நகைச்சுவை மிளர்கிறது.
ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை போடணும்.
அதான் எனக்கு தெரியுமே.
தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
அதான் எனக்கு தெரியுமே.
அப்ப உருண்டையா உருட்டிக்கணும்.
அதான் எனக்கு தெரியுமே.
அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா?
அதுதாங்க எனக்கு.
அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
அதான் எனக்கு தெரியுமே.
அப்புறம் என்ன செய்யணும்?
அதுதாங்க எனக்கு தெரியும்.
தெரியாது இல்ல. பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
அதான் எனக்கு தெரியுமே,
இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
அதான் எனக்கு தெரியுமே,
அது நிறைய தண்ணிய ஊத்தி,
அதான் எனக்கு தெரியுமே,
நல்லா குழைச்சு,
அதான் எனக்கு தெரியுமே,
வச்சு வையு, நான் வந்து குதிக்கிறேன்.
அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னு அடக்க உடக்கமா கேட்கணும். எதுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, என்ன தெரியும், பெரிய மேதாவி மாதிரி.
ஆனால் எம் சரோஜா தான் தங்கவேலுவுக்கு சரியான ஜோடியாக அமைந்தார். திரைப்படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அவர் தங்கவேலுவின் மனைவியானார். கல்யாண பரிசு காமெடி காட்சிகளின் புகழுக்கும் வெற்றிக்கும் எம் சரோஜாவின் பங்கும் மிக பெரியது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். கல்யாண பரிசு காட்சிதான் பெண் நகைச்சுவை நடிகையான சரோஜாவுக்கு தங்கவேலுவுக்கு சமமான இடத்தை அளித்தது. சரோஜாவின் பாத்திரம் அப்பாவியாகவோ முட்டாளாகவோ காணப்படவில்லை. தான் தான் புகழ்பெற்ற எழுத்தாளர் வைரவன் என்று தங்கவேலு கூறும்பொழுது சரோஜா காட்டுகின்ற பெருமிதம் தத்ரூபமான நடிப்பு. சரோஜா தங்கவேலுவுக்கு எல்லளவும் சளைத்தவர் அல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது.
கூட்டம் முடிஞ்சு நான் பாட்டில் வந்துட முடியுமா? வெளியூர்ல இருந்து பெரிய பெரிய தலைவர் முடிஞ்சு நீங்க பாட்டில் புறப்பட்டீங்க. ஒரு வார்த்தை பேசப்படாதான்னு கெஞ்சு நாங்க. நான் உடனே என்ன பண்ண, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் தயமாயி போச்சு.
ரொம்ப கூட்டமா?
அட்டே எப்பா, எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது.
பலமான வரவேற்புன்னு சொல்லுங்க.
அதை ஏன் கேக்குறப்போ, மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது.
அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமாலை தான் போட்டாங்களா?
என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்துருக்க முடியாது.
ஏன் ஓரமா நின்னீங்களா?
ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற, பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு.
அந்த பூமாலை எல்லாம் எங்க?
ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு. அது மட்டுமா, கமிட்டி தலைவர் அவர் எழுந்தார், வைரவன் சேவையின் நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க இருங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சு விட்டேன்.
அப்புறம் நீங்க பேசுனீங்களா?
பின்ன பேசாம விடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசிருக்கேன், 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளன் இந்நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினாம் பாரு.
உங்களையா?
என்ன ஏன் தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேனே. கைய தட்டுறான் 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 தட்டுறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான்.
இருக்கும் இருக்கும் இருக்கும், உங்களை பார்த்தாவே தெரியுதே ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க.
ஐயோ ரொம்ப களைப்பு. இப்ப இருக்கிற களைப்புக்கு ஆயில் பாத்து எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் 1 week ஆகும் என்ன பிறட்டுறதுக்கு.
இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கும் எவ்வளவு காசு கொடுத்தீங்க?
காசு கொடுத்து வாங்கினதா? ஆட்டு பைத்தியம், இது மேடையில போட்டது.
டூ பொண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருக்கோம். ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன்.
கணவன் சொல்லுகின்ற பொய்களை எல்லாம் முதலில் நம்புகிறார். ஆனால் அப்படி நடித்தாலும் இந்த பாத்திரம் முட்டாளாக திமிடவில்லை என்பதே உண்மை. அதற்கு வசனங்கள் மட்டுமே காரணமல்ல, எம் சரோஜாவின் நடிப்பும் காரணம். இத்தகைய திறமை எம் சரோஜா போன்ற நடிகைகளிடம் இருந்தது என்றாலும் பெரும்பாலும் நடிகைகள் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்க தயங்கியது உண்மையே. ஏனென்றால் பெண்களுக்கான நகைச்சுவை பாத்திரங்கள் மந்த புத்தி உடையவர்களாக, ஆணுடன் ஒப்பிடும்பொழுது அறிவுபூர்வமாக சிந்திக்க தெரியாதவர்களாக அமைக்கப்பட்டிருந்தன. பெண்களும் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்க தயங்கினார்கள். பொம்பளை சிரிச்சா போச்சு போன்ற பழமொழிகள் நகைச்சுவை பெண்மைக்கு புறம்பானது என்ற கருத்தை உருவாக்கியிருந்தன. எனவே டி எம் முதலம், சச்சு, மனோரமா போன்றவர்கள் முதலில் கதாநாயகியாகவே நடித்து வெற்றி பெற முடியாமல் போன பின்னர்தான் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்க தொடங்கினார்கள். அப்படி புகுந்து திரையுலகில் நெடுங்காலம் கோலோச்சியவர் மனோரமா என்ற ஈடு இணையற்ற ஒப்பற்ற நடிகர். நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடர் 7வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேர்களே, அடுத்து ஒரு கிரிக்கெட் செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 157 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. டரம் நகரின் செஸ்டர்லே ஸ்ட்ரீட் மைதானத்தில் சற்று முன்னர் முடிவடைந்த இந்த போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை அணி தமது 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 256 ஓட்டங்களை எடுத்தது. பின்னர் ஆடிய இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் 99 ஓட்டங்களுக்கு இழந்தது. அடுத்த போட்டி எதிர்வரும் புதன்கிழமை மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் என்கின்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.